பின்வரும் கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி தோன்றிய நாள் உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு ஆ சா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1972 வருடம் அக்டோபர் 19 தேதி இந்தியாவின் விருந்தாவனத்தில் பதிவு செய்யப்பட்டது.
In the instructions of Lord Chaitanya to Sanatan Goswami, we can understand the science of God in the matter of His transcendental form, His opulences, and His devotional service. For everything is being described to Sanatan Goswami by the Lord Himself.
Sanatana Goswami kalitha upadeshangal. Bhagavan Chaitanyar Sanatana Goswami kalitha upadeshangalil irai vinyanathai அவரது உன்னதமான ரூபம், அவரது ஐஸ்வர்யங்கள், அவரது பக்தி தொண்டு மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதை அனைத்தையும் சனாதன கோஸ்வாமிக்கு பகவானே விளக்கியிருக்கிறார்.
At that time Sanatan fell at the feet of the Lord and with great humility asked about his own real identity.
அச்சமயத்தில் சனாதனர் பகவானது திருவடிகளில் விழுந்து மிகவும் பணிவுடன் தனது சொந்த அடையாளத்தை பற்றி விசாரித்தார்.
I am born of a lower family.
அவர் பின்வருமாறு பேசினார், நான் தாழ்ந்த குடும்பத்தில் பிறந்தவன்.
My associations are all abominable, and I am fallen, the most wretched of mankind.
என்னுடைய சங்கம் எல்லாம் அருவருப்பானது, நான் வீழ்ச்சி அடைந்தவன், மனிதர்களிலேயே மிகவும் இழிந்தவன்.
I was suffering in the dark well of material enjoyment, and I never knew the actual goal of my life.
பௌதிக இன்பம் என்னும் இருண்ட கிணற்றில் நான் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தேன். வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோள் என்ன என்பது எனக்கு தெரியவே இல்லை.
I do not know what is beneficial to me. Although in the mundane sphere I am what is known as a great learned man, I am in fact so much of a fool that I even accept that I am learned.
எனக்கு நன்மையானது எது என்பதே எனக்கு தெரியவில்லை. நான் பௌதிக தளத்தில் மிகவும் கற்றறிந்தவனாக அறியப்பட்டிருந்தாலும் உண்மை என்னவென்றால், நான் எந்த அளவுக்கு மூடன் என்றால், நான் கற்றறிந்தவன் என்பதை நான் ஏற்றுக்கொண்டிருந்தேன்.
You've accepted me as your servant, and you've delivered me from the entanglement of material life.
நீரே உமது சேவகனாக என்னை ஏற்றுக்கொண்டு பௌதிக வாழ்க்கையின் சிக்கலிலிருந்து என்னை விடுவித்து உள்ளீர்கள்.
Now you can tell me what my duty is in this liberated state of life.
இப்பொழுது வாழ்க்கையின் இந்த விடுதலை அடைந்த நிலையில் எனது கடமை என்ன என்பதை நீங்கள் எனக்கு கூறுவீராக. இன்றைய தினம் ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி அவர்களின் தோன்றிய தினம். அதனால்தான் சைத்தன்ய சரிதாமிரதத்தின் சுருக்கமான பகவான் சைத்தன்யரின் போதனைகள் என்ற புத்தகத்திலிருந்து இன்று மாலை நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கோம். சைதன்ய சரிதாமிரதத்தின் மிக முக்கிய அத்தியாயங்களாக அழைக்கப்படும் ரூப கோஸ்வாமிக்கு அவரது உபதேசங்கள், சனாதன கோஸ்வாமிக்கு அவரது உபதேசங்கள், பிரகாசானந்த சரஸ்வதியுடன் அவரது உரையாடல், சர்வபௌம பட்டாச்சாரியருடன் அவரது உரையாடல், ரமணந்தராயருடன் அவரது உரையாடல், குறிப்பாக இந்த 5 தலைப்புகளும் பகவான் சைத்தன்யரின் போதனைகள் என்ற இந்த புத்தகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது.
Chaitanya's teaching was to Rupa Goswami and Sanatana Goswami.
மிக முக்கியமான அத்தியாயங்கள் அப்படின்னா ரூப கோஸ்வாமிக்கும் சனாதன கோஸ்வாமிக்கும் பகவான் சைத்தன்யரின் உபதேசங்கள்
என்றதுதான். Men for devotees were on the second stage.
சனாதன கோஸ்வாமி மற்றும் ரூப கோஸ்வாமிக்கு வழங்கிய உபதேசங்கள், ராமானந்தராயருடன் உரையாடல், இவையெல்லாம் இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கானது. முதல் நிலை, இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை. முதல் நிலை அப்படின்றது மகாபாகவதர்களை சொல்லப்படுது, விடுதலை அடைந்த பக்தர்கள்.
The second stage is Amidya, between the lowest stage and the liberated stage.
இரண்டாவது நிலையானது தாழ்ந்த நிலைக்கும் விடுதலை அடைந்த நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை.
And the lowest stage is called Prakita Bhakta. Means persons in material condition gradually being elevated
தாழ்ந்த நிலையானது பிராகிருத பக்த அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா பௌதிக சூழலிலிருந்து படிப்படியா அவங்க தன்னை உணர்தலுக்கான மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமியோட சந்திச்சார். ஏன்னா ஹரிபக்தி விலாச என்ற ஒரு வழிகாட்டுதலுக்கான புத்தகத்தை அவர் எழுத வேண்டியிருந்தது. உங்களுக்கு தெரியும் அவருடைய பிரபலமான புத்தகம் அது. இந்த புத்தகம் குறிப்பா கிரகஸ்தர்களுக்கான வழிகாட்டுதல், எல்லா நிலையில இருக்கிறவங்களுக்குமே குறிப்பா கிரகஸ்தர்களுக்கு எப்படி வைஷ்ணவ நடத்தையில அவங்க ஒரு முறையான தரத்தோடு தன்னை வைத்துக் கொள்வதுன்றதுக்கான வழிகாட்டுதல் அதில் இருக்கு. பின்னர் சனாதன கோஸ்வாமி ஹரிபக்தி விலாச வழிகாட்டுதலுக்கான ஒரு புத்தகத்தை எழுதினார். ரூப கோஸ்வாமி பக்தியின் விஞ்ஞானம் என்ற பக்தி ரசாமிரத சிந்து புத்தகத்தை எழுதினார்.
Now, these two brothers met Chaitanya Mahaprabhu when they were on their ministerial post at Malda, a district in Bengal.
இப்பொழுது இந்த ரெண்டு சகோதரர்களும் வங்காளத்தின் ஒரு மாவட்டமான மால்டா என்ற ஊரில் மந்திரி பதவியில் இருந்தபோது இவர்கள் சைத்தன்ய மகாபிரபுவை சந்தித்தார்கள்.
After meeting Chaitanya Mahaprabhu, they decided to join with him fully for propagating the Krishna consciousness movement and they resigned from their post.
சைத்தன்ய மகாபிரபு சந்திச்ச பிறகு அவங்க இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பிரச்சாரம் செய்யறதுல தன்னை முழுமையாக இணைத்துக் கொள்ளணும்ன்ற முடிவுக்கு வந்து அவங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டாங்க. முதல்ல ரூப கோஸ்வாமி ராஜினாமா செய்தார். அது முறையா அவர் செய்யல. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறதுக்கு அவர் மிக ஆர்வத்தோடு இருந்தார். முதல்ல அவர் ஓய்வு பெற்றுட்டார். பின்னர் சனாதன கோஸ்வாமி ரொம்ப சாதுரியமா தன்னுடைய வேலையை அவர் ராஜினாமா செய்ய திட்டமிட்டார். ஆனா நவாபுக்கு அவருடைய அந்த திட்டம் பிடிக்கல. அதனால அவர் வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். உண்மையிலேயே அவர் சிறையிலே அடைச்சாங்க. பின்னர் சனாதன கோஸ்வாமி 10,000 தங்க காசுகளை அந்த சிறை கண்காணிப்பாளருக்கு லஞ்சமா கொடுத்துட்டு அந்த சிறையிலிருந்து வெளியேறி சைத்தன்ய மகாபிரபுவை பனாரஸ்ல போய் சந்திச்சார். அவர் சந்திச்ச போது அவர் மிக பணிவோடு அணுகினார். அவர் என்ன சொன்னார்னா, எனது அருமை பகவானே, நான் மிகவும் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன். உண்மையிலே அவர் சாரஸ்வத பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். ஆனா அவர் இந்த மிலேச்சா யாவனர்களான இஸ்லாமியர்களோட சங்கம் கொண்டதால அவர்கள் பிராமண சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டார்கள். அதனாலதான் தான் மிகவும் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவரா தன்னை முன்வைக்கிறார். நான் எப்பவும் அருவறுப்பானவர்களோட சங்கம் கொண்டிருந்தேன். சாதாரண மக்கள்னா குறிப்பா இந்த இஸ்லாமியர்கள் கூட பழகும் போது அவர்கள் எல்லாம் போதை பழக்கம், மாமிசம் சாப்பிடுறது, இந்த மாதிரி பழக்கம் உடையவர்கள். அது இன்னைக்கு எல்லா கணவான்கள் மத்தியிலும் ஒரு புது பாணியம் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் மிகவும் வெறுக்கத்தக்கவர்களுடன் சங்கம் கொண்டதாகவும் நான் மிகவும் வீழ்ச்சி அடைந்தவன் என்றும் தன்னை கருதினார். உண்மையிலேயே ஒரு பிராமண தந்தைக்கு பிறந்தவர் அவர். ஆனால் பின்னாடி அவரது நடத்தைகள்லாம் இஸ்லாமியர்கள் போல ஆனதால மனிதர்களிலேயே நான் இழிவானவனும் தன்னை வீழ்ச்சி அடைந்தவனாகவும் அவர் கருதினார். மனித வாழ்க்கையின் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளாத ஒரு மனிதன் அவன் முக்கியமான கருத்தை இழந்தவனாகிறான்.
பகவத்கீதா
பகவத்கீதையில பகவான் சொல்றார், அவங்களை அமைதியா இருக்க சொல்லுங்க.
নমান গুষ্কিত মূঢ়া প্রবর্তন সে নড়া ধা নড়া ধা মিন্স লাই সব ব্যাংকার এনি ওয়ান হু ডজ নট অ্যাকসেপ্ট দি সুপ্রিম পার্সনালিটি অফ গড হেড অ্যান্ড ডজ নট সারেন্ডার অ্যাট দ্য গেট হি ইজ কনসিডার্ড দি লোয়েস্ট অফ দি ব্যাংকার
நமாம் துஷ்கிருத்தினோ மூடா பிரபத்தந்தே நராதமா. நராதமா அப்படின்னா மனிதர்களில் கடைநிலையானவர்கள். யார் ஒருத்தர் பரமபுருஷ பகவானை ஏற்று அவரிடத்துல சரணடையிலையோ அவர்கள் மனிதர்களில் கடைநிலையானவர்களா கருதப்படுறாங்க. இத ஒரு பிரிவினருக்கானதுன்றது அல்ல, இது உண்மை. ஏன்னா பரமபுருஷ பகவானே இத சொல்றார். இப்ப யாராவது நீங்க மனிதர்களில் கடைநிலையானவர் சொன்னாங்கன்னா, நீங்க இது கிருஷ்ண உணர்வு பார்வையில சொல்றீங்க, இது ஒரு பிரிவினருக்கான பார்வைன்னு சொல்லலாம். ஆனா பகவானே என்ன சொல்றாருன்னா, நமாம் துஷ்கிருத்தனோ மூடா பிரபத்தந்தே நராதமா மாயா பகுத ஜான ஆசுரியம் பாபம் ஆசிரித்த
ஆசுரி பாபம் ஆசிரித்தா
ஆசுரி பாபம் ஆசிரித்தா ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்காங்க.
ஆசுரி பாபம் ஆசிரித்தா தெய்வி பிரகிதி ஆசிரித்தா பகவத்கீதா
அசுரம் பாவம் ஆசிரித்தாக மற்றும் தெய்வீ பிரகிருதி ஆசிரித்தாக பகவத்கீதையில இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நீங்க காண முடியும்.
மகாத்மாவுக்கு மாம் பிராப்தம்
மகாத்மாக்கள்னா பரந்த மனதுடையவர்கள், துராத்மான்னா குறுகிய மனப்பான்மை உடையவர்கள். அதுக்கு எதிரான வார்த்தை துராத்மா. தூர அப்படின்னா கிருஷ்ண உணர்வுல இருந்து மிக தொலைவில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். துரா ஆத்மா
மகாத்மா மகா மகதோ மகியான் கிருஷ்ணா சோ புஷ் ஆத்மா சுப்ரீம் தி கிரேட் இஸ் கால் மகாத்மா.
மகாத்மா மகான் மகதோ மகியான் அது கிருஷ்ணர். எந்த ஆத்மா எல்லாம் அந்த பரமனோட தொடர்பில் இருக்கோ மகானோட தொடர்பில் அவர் மகாத்மான்னு அழைக்கப்படுறார்.
துராத்மா மீன்ஸ் ஒன் ஹூ இஸ் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் திஸ் மெட்டீரியல் நேச்சர்.
துராத்மா அப்படின்னா இந்த ஜட இயற்கையோட தாக்கத்தில் இருக்கிறவங்க, கிருஷ்ணகிட்ட இருந்து மிக மிக தொலைவில் இருக்கிறவங்க.
திஸ் மெட்டீரியல் நேச்சர் ஆக்சுவலி
உண்மையிலேயே இந்த ஜட இயற்கையானது வைகுண்ட லோகத்திலிருந்து பல பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மைல் தூரத்தில் இருக்கு.
And beyond this universe, make the spiritual world for a bone. And far, far away, the topmost planet of the spiritual world is Krishna Loka.
நம்முடைய அளவீட்டின் படி பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் எல்லையற்றது. இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டு ஆன்மீக உலகம்னு ஒன்று இருக்கு பரவியோமா. கிருஷ்ணலோகத்திலிருந்து அதாவது ஆன்மீக உலகத்துக்கு மிக மிக உயர்ந்த லோகம் அது, ரொம்ப தூரத்தில் இருக்கு. உண்மையிலேயே இந்த பௌதிக உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் துராத்மான்னு அழைக்கப்படுறாங்க ஒரு விதத்துல. எப்படின்னா அவங்க இந்த கோலோக பிருந்தாவன கிருஷ்ணலோகத்திலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. இந்த விருந்தாவனமானது அந்த ஆதி விருந்தாவனத்தோட மாதிரி தான். ஏன்னா கிருஷ்ணர் இந்த லோகத்துக்கு வரும்போது அவர் தோன்றும் போது இந்த விருந்தாவனம்ன்ற இந்த இடத்துல அவர் தோன்றுகிறார். உதாரணத்துக்கு ஆளுநர் எங்கேயாவது போறார் அப்படின்னா அங்க அவங்களுக்கு சுற்றுலா இல்லம் இருக்கும், அந்த மாதிரி தான் இது. அந்த ஆதி விருந்தாவனத்துக்கும் இந்த விருந்தாவனத்துக்கும் இடையில எந்த வேறுபாடும் கிடையாது. மகாத்மாக்கள் எப்பொழுதுமே கிருஷ்ணர் மீதான பற்றோடு இருப்பாங்க. மகாத்மானஸ்து மா பார்த்த தெய்வீம் பிரகிருதிம் ஆஸ்ரிதாஹ. அவர்கள் இந்த ஜட இயற்கையோட தாக்கத்தில் இல்லாதவர்கள். கிருஷ்ணரிடம் சரணடைற யாரோ ஒருத்தர் டீமை கிருஷ்ணர் எல்லாத்தையும் எடுத்துக்கிறார். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த ஜட உலகத்தோட பாதிப்புக்கு உட்பட்டவர் அல்ல. அதுதான் முக்கியத்துவமானது. ஒருத்தர் கிருஷ்ணரிடத்துல முழுமையா சரணடைஞ்சிட்டார், முழுமையா கிருஷ்ணர் மீதான பற்றோடு இருக்கார் அப்படின்னா அதுக்கு மேல பௌதிக இன்பத்துக்கான பற்று இருக்காது. அதுதான் அதுக்கான அறிகுறி. இந்த கோஸ்வாமிகளை போல இந்த கோஸ்வாமிகள்லாம் மிக உயர்ந்த மந்திரி பதவி வகித்துக் கொண்டிருந்தாங்க. அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அரசாங்கத்தில் பெரிய பெரிய மந்திரி பதவியில் இருந்தவங்க. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரிடத்துல அவங்க பற்றுடையவர்களை ஆனதால அவங்களுடைய பதவியை அவங்க கைவிட்டாங்க. தக்வா தூர்ண மசேஷ மண்டல பத்தியும் ஸ்ரேனியும் கைவிடுறது தூர்ணம் உடனடியா. தக்வா தூர்ணம் அசேஷ மண்டல பத்தியும் ஸ்ரேனியும் மண்டல பத்தி அப்படின்னா தலைவர்கள்.
தக்வா தூர்ணம் அசேஷ மண்டல பத்தி sadā tuccha. Tuccha means very insignificant. They did not give any importance to the ministerial post. Here in the material world, if you get a nice government service, for to speak of to become minister, then we are very much proud.
Tuccha, abdina. மிக முக்கியத்துவம் இல்லாதன்னு அர்த்தம். அவங்க இந்த மந்திரி பதவிக்கு எந்த முக்கியத்துவத்தையும் கொடுக்கல. இந்த பௌதிக உலகத்தில் ஒரு நல்ல அரசு உத்தியோகம் கிடைச்சாலே மந்திரி பதவி பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு, நம்ம ரொம்ப கர்வப்படுறோம். ஆனால் இந்த கோஸ்வாமிகள் அவங்களுடைய பதவிகளை ரொம்ப முக்கியத்துவம் இல்லாததா கருதுனாங்க.
Without thinking like that, how they can give it up? Param Vishyani was to say, you cannot by force become renounce order of God.
அவங்களால அந்த மாதிரி அதை நினைக்காம எப்படி அவங்க கைவிட்டிருக்க முடியும்? பரம் திருஷ்டுவா நிவர்த்ததை, துறவு வாழ்க்கைன்றது நீங்க கட்டாயப்படுத்தி அடையக்கூடிய விஷயம் அல்ல.
When you see something better than your present engagement, then you can be renounced.
இப்ப இருக்கிற ஈடுபாட்டை காட்டிலும் நீங்க சிறந்ததா ஏதாவது பாக்குறீங்க அப்படின்னா அப்ப நீங்க அதை துறக்க முடியும்.
After accepting renounce order of life, if I am still attached to this material thing, then that is not advancement.
துறவு வாழ்க்கை மேற்கொண்ட பிறகும் கூட ஒருத்தர் இந்த பௌதிக விஷயங்கள்ல பற்றோடு இருக்கலாம், ஆனா அது முன்னேற்றம் அல்ல. சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ரெண்டு கோஸ்வாமிகளும் அவங்களுடைய பதவியை விட்டுட்டாங்க.
ஒரு
கோவணம், ஒரு கந்தல் ஆடை, ஒரு கமண்டலம், இதுதான் அவங்களுடைய உடைமைகளா இருந்தது. ஒரு நாள் ஒரு மரத்தடியில தங்குவாங்க, அடுத்த நாள் வேறொரு மரத்தடியில தங்குவாங்க. இப்படிதான் அவங்க இந்த விருந்தாவனத்துல வாழ்ந்தாங்க. முதல்ல சனாதன கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு கிட்ட இருந்து பனாரஸ்ல உபதேசம் வாங்கிய பிறகு இங்க வந்தார். மதன் கோபாலர் கோயில் நீங்க பார்த்திருப்பீங்க, பழமையானது. அப்போ அங்க கோயில் இல்லாம இருந்தது, அவர் ஒரு மரத்தடியில தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த கோயில் அதுக்கு பின்னர் கட்டப்பட்டது.
விஸ்வநாதன் கோஸ்வாமி, just after giving up his ministerial post, with great difficulty he came to Benares and Lord Chaitanya Mahaprabhu gave him instruction for 2 months for guiding the Vaishnava principle.
இந்த சனாதன கோஸ்வாமி அவருடைய மந்திரி பதவியை விட்ட பிறகு மிக சிரமப்பட்டு பனாரஸ்க்கு வந்தார். சைத்தன்ய மகாபிரபு வைஷ்ணவ கொள்கைகளுக்கான வழிகாட்டுதலை பற்றிய உபதேசங்களை 2 மாதங்களுக்கு வழங்கினார்.
So he is approaching his spiritual master with humble attitude. Therefore he is speaking like that. I am born of lower family, my associations are all abominable and I am poor.
அதனால அவரது குருவை மிகவும் பணிவான மனப்பான்மையோடு அணுகிறார். நான் மிகவும் தாழ்ந்த குடும்பத்தில் பிறந்தவன், என்னுடைய சங்கத்தினர்கள் எல்லாம் வெறுக்கத்தக்கவர்கள், நான் வீழ்ச்சி அடைந்தவன் சொல்லி அதனால தான் அவர் அப்படி பேசுறார். உண்மையிலே அவர் மந்திரியா இருந்தவர், அவர் பிராமண குடும்பத்திலிருந்து வர்றவர், ஆனாலும் இந்த பௌதிகமான தகுதிகள் எல்லாம் ஒருத்தருடைய கிருஷ்ண உணர்வை மேம்படுத்துறதுக்கு போதுமானது அல்ல. அதிகாரப்பூர்வமான குருவை ஒருவர் அணுக வேண்டும், அது சனாதன கோஷமால செயல்படுத்தப்பட்டது. அவர் ஆதி குருவான சைத்தன்ய மகாபிரபுவை அணுகிறார் மிக பணிவோடு. தத்விஜானார்த்தம் சகுரும் ஏவாபிகச்சேத் சமித் பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். சனாதன கோஸ்வாமி ஒருத்தர் முறையான குருவை அணுக வேண்டும் என்ற வைஷ்ணவ கொள்கையை உபதேசிக்கிறார். அதனால அவர் சைத்தன்ய மகாபிரபுவை அணுகிறார். இப்ப சைத்தன்ய மகாபிரபு எங்க, கிருஷ்ணர் இப்ப எங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், அத பத்தி கவலையே இல்ல. கிருஷ்ணருடைய வார்த்தைகள் இருக்கு, சைத்தன்ய மகாபிரபுடைய வார்த்தைகள், அவருடைய உபதேசங்கள் இருக்கு. உயர் அதிகாரியான அங்கீகரிக்கப்பட்ட குருவோட வழிகாட்டுதலின்படி சைத்தன்ய மகாபிரபு அல்லது கிருஷ்ணருடைய உபதேசங்களை வழிகாட்டுதல நீங்க பின்பற்றினீங்கன்னா,
then we associate with Krishna or Chaitanya Mahaprabhu without any deviation.
பிறகு நம்மால சைத்தன்ய மகாபிரபு அல்லது கிருஷ்ணரோட எந்த மாற்றமும் இல்லாம சங்கம் கொள்ள முடியும்.
Lowest of the mankind, now if somebody is not Krishna conscious and if he says that you are lowest of the mankind, it may be very strong word used.
இப்ப ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல இல்லாம இருக்கார், நீங்க மனிதர்களே கடநிலையானவர் சொன்னீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை. இப்போ ஒரு நல்ல கணவான் இருக்கார், அவர் கிருஷ்ண பக்தர் அல்ல, ஆனா நீங்க மனிதர்களில் கடநிலையோர் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னீங்கன்னா, நான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்புள்ளவன், நீங்க வந்து என்ன மனிதர்கள் கடநிலையோன்னு சொல்றீங்களே, உறுதியா அவர் கடும் கோபம் அடைவார். ஆனா அதுதான் உண்மை.
That is so called gentleman, nicely dressed in the assembly of human society, may appear to be very nice, so long he does not speak.
ஒரு நீதி கருத்து என்னன்னா, இந்த பெயரளவிலான ஒரு பண்பாளன் நல்ல உடை உடுத்திருப்பான் மனித சமுதாயத்தில் இருக்கும்போது, அவன் பேசாத வரைக்கும் தான் அவன் பார்க்கறதுக்கு நல்லவனை போல
இருப்பான்.
ஆனா அவன் பேசினா எல்லாம் அபத்தமா இருக்கு. கிருஷ்ண உணர்வு இல்லாம உடனே அவன் மனிதர்களில் கடைநிலை
அடைஞ்சிடறான்.
அவனுக்கு கிருஷ்ண உணர்வு அறிவே இல்லைன்றத அவன் பேசுறதுலேயே அவன் நிரூபிக்கிறான். அவன் வெறுமனே நல்லா உடை உடுத்திருக்கான் அவ்வளவுதான்.
That you are finding all over the world. They are very nicely dressed. They have got very nice cars. But if you ask him some of God's answers, they say that after finishing this body, everything is finished. This is their law.
இது நம்ம உலகம் முழுக்க பார்க்கலாம். நல்ல உடை உடுத்திருப்பாங்க, நல்ல கார் வச்சிருப்பாங்க. ஆனா கடவுள் உணர்வை பற்றி அவங்ககிட்ட ஏதாவது கேட்டோம்னா, ஐயா இந்த உடல் முடிஞ்ச உடனே எல்லாமே முடிஞ்சு போயிடுதுங்க, இதுதான் அவங்களுடைய அறிவு. அதனாலதான் அவர்கள் மனிதர்களிலேயே கடைநிலையில் இருக்கவங்க.
That life is eternal and the soul is changing different types of body on account of karma, different types of activities.
மனிதர்களில் கடைநிலையில இருக்கிறவன் அப்படின்னா, இந்த மனித வாழ்க்கையில வாழ்க்கைன்றது நித்தியமானது, ஆத்மா நம்முடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு வகையான உடலை மாற்றிக்கொண்டே இருக்கு அப்படின்ற அந்த அறிவை அவன் தெரிந்து கொண்டிருக்கணும். ஆனா நல்ல உடை உடுத்திருக்கிற நல்ல பண்பாளனா இருக்கிறான், அவனுக்கு இது தெரியல. அவனோட அடுத்த வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றதும் அவனுக்கு தெரியாது. அடுத்த வாழ்க்கையில் அவனுக்கு நம்பிக்கையும் கிடையாது. இதுதான் நவீன நாகரிகத்தோட நிலையா இருந்துட்டு இருக்கு. யார் ஒருத்தர் அறியாமையில் இருந்தாலும் அவங்க மனிதர்களில் கடைநிலையோன்னு சொல்லப்படுறாங்க. நராதமா.
If you say, how I can say this gentleman, nicely dressed gentleman, lowest of the mankind, he has already passed his university education, he has got big, big degrees.
எப்படிங்க இந்த ஒரு நல்ல மனிதரை போய் நான் மனிதர்களில் கடைநிலையோன்னு சொல்ல முடியும்? இவர் வந்து பெரிய பல்கலைக்கழகத்தில் படித்தவர், பெரிய பெரிய பட்டங்கள் வாங்கியிருக்கிறார் அப்படின்னு நீங்க
சொன்னீங்கன்னா,
எப்படி இவரை நான் மனிதர்கள் கடைநிலையோன்னு சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு கிருஷ்ணர் பதில் கொடுத்திருக்கிறார்.
Maya, certainly, he is educated, he has got degrees, that's all right. But the essence of his knowledge has been taken away by Maya.
நான் பதில் சொல்ல தேவையில்லை. பதில் ஏற்கனவே இருக்கு. மாயையா அபகிருத ஞானா, மாயையா உறுதியாக அவன் படித்தவன் தான், உறுதியாக அவன்கிட்ட பட்டம் இருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த அறிவோட சாரத்தை மாயா எடுத்துடுச்சு.
மாயா அப்போ இதுதான் Asuri Bhavamasita. Essence of knowledge is Krishna.
Mayaya Bhagrita Jnana Asuri Bhavamasita. Jnanatin Saram Krishna.
That he has no idea what is Krishna.
அத பத்தின எந்த கருத்தும் அவனுக்கு கிடையாது. கிருஷ்ணா என்னன்னு தெரியாது. இதுதான் ஆசுரி பாவம் ஆசிரிதாவோட நிலை. நராதமர்கள் ஆசுரி பாவம் ஆசிரிதா.
Prahlad is Mahatma, Devi Prakriti Mahasita. And Hiranyakashipu is Devon, is Maya Avrita Jnana Asuri Bhavamasita.
உதாரணத்துக்கு ஹிரண்யகசிபுவும் அவனது மகன் பிரகலாதரும். பிரகலாதர் மகாத்மா, தெய்வி பிரகிருதி மாஸ்டிதாக. ஹிரண்யகசிபு அசுரன், அவன் மாயா பகுத ஜான ஆசுரி பாவம் ஆசிரிதா.
There are two classes of men, Devi Prakriti Mahasita and Asuri Bhavamasita.
Devi Prakriti Mahasita மற்றும் ஆசுரி பாவம் ஆசிரிதா என்ற ரெண்டு பிரிவு மக்கள் இருக்காங்க.
So, this is the process moment is to induce people to become Devi Prakriti Mahasita instead of becoming Asuri Bhava.
அதனால இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது மக்களை ஆசுரி பாவம் ஆசிரிதா ஆகிறதுக்கு பதிலா தெய்வி பிரகிருதி ஆசிரிதா ஆகிறதுக்கு தூண்டி விடுகிறது.
This is possible if we approach Chaitanya Mahaprabhu or his representative.
எப்படி இதை செய்ய முடியும்? நீங்க சைத்தன்ய மகாபிரபு அல்லது அவரது பிரதிநிதிகளை அணுகுனீங்கன்னா இது சாத்தியமாகும்.
Just like Sanatana Goswami, he is approaching Chaitanya Mahaprabhu with the right humbleness and embrace of the mind time. Most are minimally associated.
எப்படி சனாதன கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவை மிகவும் சரியான பணிவோடு, நான் மனிதர்களிலேயே கடைநிலையானவன், நான் மிகவும் வெறுக்கத்தக்க சங்கத்தில் உள்ளவன் என்ற நிலையோடு அவர் அணுகிறார்.
Let me have possess a guru and let me do all nonsense. Not like that.
அதனால தான் பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, யாருக்கு குரு தேவை? குருன்றது ஒரு புது பாணியம் அல்ல. எல்லாருக்கும் குரு இருக்காங்க. எனக்கும் ஒரு குரு இருக்கட்டுமே, ஆனா நான் எல்லா அபத்தங்களையும் பண்ணுவேன். அந்த மாதிரி கிடையாது.
One must be very serious to accept a guru.
குருவை ஏற்றுக்கொள்ள ஒருத்தர் ரொம்ப தீவிரமா இருக்கணும். ஒருத்தர் தீவிரமா இல்லைன்னா, இப்ப தீவிரம்னா என்ன?
சீரியஸ்னஸ் இஸ் டு நோ காட், வாட் இஸ் மை ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். திஸ் இஸ் சீரியஸ்.
தீவிரம்ன்றது கடவுளை தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறது. கடவுள்னா என்ன? அவருடனான எனது உறவு என்ன? இதுதான் தீவிரம்.
Those who are not serious to know God and act godly, they do not require to seek after a guru. There is no necessity.
கடவுளை தெரிந்து கொள்ள தீவிரமா இல்லாம, தெய்வீகமா நடந்து கொள்ள விருப்பம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு குருவை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தேவையே இல்லை. குருவை ஏற்கிறதுன்றத ஒரு ஃபேஷன் ஆக்கிக்காதீங்க.
எதாவது
எல்லாருக்கும் குரு இருக்காங்க, எனக்கும் ஒரு குரு இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு அது ஒரு ஃபேஷன் ஆக்கிடுறாங்க பொதுவா.
குரு
அப்படி அல்ல, பாகவதம் வழிகாட்டுதல் கொடுக்குது. தஸ்மாத் குரும் பிரபத்யேதா, குருவை அணுகிறதுனாவே அவரிடத்துல சரணடையணும்.
கிருஷ்ணா டிமாண்ட்
மாமேகம் சரணம் ரஜன்னு கிருஷ்ணர் உத்தரவிடுறது போல, அதனாலதான் நான் சரணடையும் போது அந்த பரம புருஷர்கிட்ட அல்லது அவரது பிரதிநிதிகளிடத்துல நம்ம சரணடையணும். அங்குதான் சரணடையணும், ஏதோ ஒரு இடத்துல இல்ல. அதனால பாகவதம் சொல்லுது, தஸ்மாத் குரும் பிரபத்யேத, நீங்க குருட்ட சரணடைங்க. ஏன் ஜிக்யாசு ஸ்ரேய உத்தமம், நீங்க அந்த பரமனை பற்றின விசாரணை எழுப்பினால் ஒழிய பூரண உண்மையை தெரிஞ்சுக்கல அப்படின்னா அப்ப நீங்க கிருஷ்ணர் அல்லது சைத்தன்ய மகாபிரபுவோட பிரதிநிதிகளை கண்டுபிடிச்சு சரணடையணும். தத்விதி பிரணிபாத்தேன பிரகிருஷ்ட ரூபேன நிபாத, பிர அப்படின்னா பிரகிருஷ்ட ரூபேனா, பிரணிபாத பிரகிருஷ்ட ரூபேன நிபாத, வீழ்ச்சி அடைகிறது. தத்விதி பிரணிபாத்தேனா பரிப்ரஷ்னேனா, முதல்ல பிரணிபாத்த, நீங்க குருட்ட போய் சவால் விட்டு கேள்வி கேட்க முடியாது. அர்ஜுனன் செய்தது போல பிரணிபாத்த, சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் பிரபன்னம், அதனால இந்த பிரணிபாத தேவையானது. அந்த பிரணிபாதத்துக்கு முன்னாடி எல்லார்கிட்டயுமே ஏன் நான் சரணடையணும்ன்ற ஒரு கர்வமான மனப்பான்மை இருக்கு, இது பௌதிக வியாதி. நம்ம சரணடைய விரும்புறது இல்ல, நம்ம என்ன நினைக்கிறோம், நான் அவனுக்கு சமமானவன் தானே, நான் ஏன் சரணடையணும். ஆனா குறிப்பா நம்முடைய வைஷ்ணவ தத்துவம் இந்த பிரணிபாதத்துல இருந்துதான் தொடக்கமே ஆகுது. உதாரணத்துக்கு சனாதன கோஸ்வாமி மிகப்பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருந்த பதவியை விட்டுட்டு, மந்திரி பதவியை விட்டுட்டு அவர் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட வந்து சரணடைஞ்சார். அதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் தொடக்கம்.
During British period, we learned English, and it has now become a Spanish fact. I am Indian, I am speaking in India, I am English.
அவர் கற்றறிந்தவர். அவர் சமஸ்கிருதத்திலையும் அரபிய மொழியும் ரொம்பவும் கற்றறிந்தவராக இருந்தார். இப்போ உதாரணத்துக்கு, பிரிட்டிஷ் காலத்தில் நாங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டோம். இப்போ அது நிலைநாட்டப்பட்ட ஒரு உண்மையாயிடுச்சு. நான் ஒரு இந்தியனாக இருந்தாலும் இப்போ ஆங்கிலம் பேசிட்டு
இருக்கேன்.
இதுக்கு முன்னாடியே கூட நான் ஆங்கிலத்தை வந்து பொது இடங்களில் பேசியிருக்கேன். ஆனால் இந்தியாவில் இன்னமும் ஆங்கிலம் பிரதானமா இருக்கு. அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் சமஸ்கிருதம், அரேபிய மற்றும் பெர்சியன் மொழிகளை கற்றுக்கொண்டிருந்தாங்க. அதனால ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி இருவருமே சமஸ்கிருதம், அரேபியன் மற்றும் பர்ஷியன் மூன்று மொழிகள்லயுமே நிபுணர்களா இருந்தாங்க. அதனால அவர் ஒரு முட்டாள் அல்ல, அவர் மிகவும் கற்றறிந்தவர். பின்னாடி அவர் வழங்கிய அந்த புத்தகங்கள்ல இருந்து எந்த அளவுக்கு அவர் கற்றறிந்தவர் என்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். அவங்களுடைய புத்தகங்கள்ல வேத இலக்கியங்கள்ல இருந்து எப்படி மேற்கோள் காட்டினாங்க, குறிப்புகள் கொடுத்தாங்க, பக்தி ரசாமிருத சிந்தலன்றத நம்ம பார்க்கலாம். லீலா ஸ்மரணம் மற்ற புத்தகங்கள்ல இருந்தெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட குருவை ஒருவர் அணுகினால் ஒழிய அவருடைய பெயரளவிலான அறிவுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. மாயாயா பகிர்த்த ஞானா, நாஸ்திக பார்வையிலான வாழ்க்கை அப்படின்னா அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். கடவுள் இருப்பையும் மறுக்கக்கூடியவன், கடவுளுடைய அதிகாரத்துவத்தை மறுக்கக்கூடியவன் யாரா இருந்தாலும் அவனை மாயையா பகிர்ந்த ஞானா ஆசுரியம் பாவம் ஆசுரித்தாவ கருதப்படணும்.
I was suffering in the dark veil of material enjoyment and I never knew the actual goal of my life. That is the position of everyone.
பௌதிக இன்பம் என்னும் இருண்ட கிணற்றில் நான் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தேன். வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்பதை எனக்கு தெரியாமலே இருந்தது. இதுதான் எல்லாருடைய நிலையமா இருக்கு. இங்க நமக்கு கொஞ்சம் பௌதிக ஐஸ்வர்யங்கள் கிடைக்குது, நம்மளுடைய உண்மையான செயல்பாடு கடமை என்னன்றத மறந்துடுறோம். பௌதிக இன்பம் என்னும் இந்த போதையிலேயே நம்ம இருந்து கொண்டு நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்னன்றத உண்மையான நோக்கத்தை மறந்துடுறோம். அது ஒரு பெரிய அழிவா இருக்கு.
this fact. Hari Hari Vi Pale Dharama Gwaina. My Lord has simply spoiled my life. How? Manushya Janama Paiya Radha Krishna Nagariya Janiya Suniya Vishakhaya. Any human being who has no knowledge of Krishna consciousness is committing suicide.
நரோத்தம தாஸ் தாக்கூர் இந்த உண்மையை பாடியிருக்கார். ஹரி ஹரி விஃபலை ஜனமகோ நாயனும். எனதருமை பகவானே, என்னுடைய வாழ்க்கையை நான் வெறுமனே வீணடித்து விட்டேன். எப்படி? மனுஷ ஜன்மபாயா ராதா கிருஷ்ண நபாஜியா ஜானியா சூனியா விஷக்காயனும். எந்த ஒரு மனிதன் கிருஷ்ண உணர்வு பற்றின அறிவு இல்லாமல் இருக்கானோ அவன் தற்கொலை செய்து கொள்றான். ஜானியா சூனியா, தெரிஞ்சே அதை
செய்யறான்.
எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, குறைஞ்சபட்சம் இந்த மனித வாழ்க்கை கிருஷ்ண உணர்வை வளர்த்துக் கொள்வதற்கானதுன்றத தெரிஞ்சுக்கணும். குறைஞ்சபட்சம் அவனுக்கு இந்த தகவல் கிடைச்சா அதை தெரிந்து
கொண்டான்னா,
உதாரணத்துக்கு உலகம் முழுக்க எல்லாருமே கிருஷ்ண உணர்வுக்கு வந்தாகணும்ன்ற இந்த செய்தியை நாங்க பரப்பிக் கொண்டிருக்கோம்.
If a person does not take advantage of this moment, then it is to be understood that knowingly he is drinking poison. Janiya suniya visokhani.
இந்த ஞானத்தை நாங்க இவ்வளவு உலகம் முழுக்க பரப்பியும் கூட ஒருத்தர் இந்த இயக்கத்தோட வாய்ப்பை பயன்படுத்திக்காம இருக்காங்கன்னா, அப்போ தெரிஞ்சே அவங்க விஷம் குடிக்கிறதா தான் கருதப்படணும். ஜானியா சுனியா விஷகாயனோ.
Why it is so important? That Golokera Premotho, because it is coming from Golok Vrindavan.
ஏன் இது அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது? கோலக்கேர பிரேமதானா, ஏன்னா அது கோலோக விருந்தாவனத்தில் இருந்து வருது.
ஹரிகிருஷ்ண மகாமந்திர பகவத்கீதா ஸ்ரீமத் பாகவதம், they are coming from கோலோக விருந்தாவன்.
இந்த உன்னதமான சப்தம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரமானது, பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் எல்லாம் கோலோக விருந்தாவனத்திலிருந்து வரக்கூடியவை. வானொலி என்ற ஒரு இயந்திரத்தின் மூலமா ஆயிரம் ஆயிரம் மைல் தூரத்தில் இருக்கிற, ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு விஷயத்த, ஒரு செய்தியை நம்ம பெறுவது போல, இப்போ அவங்களுடைய கருவிகள்லாம் இன்னும் வளர்ச்சி அடைந்திருக்கு. அவர்கள் வேற கிரகங்கள்ல இருந்து கூட தகவல்களை பெறத்துக்கு முயற்சிக்கிறாங்க, அது
நல்லதுதான்.
ஆனால் இன்னொரு இயந்திரம் இருக்கு, அது நமக்கு கோலோக விருந்தாவனத்தினை பற்றின தகவல்களை கொடுக்க முடியும். அந்த இயந்திரம் இந்த பௌதிக விஞ்ஞானிகளால உருவாக்கப்பட்ட ஒரு இயந்திரம் அல்ல. ஆனாலும் ஒரு இயந்திரம் இருக்கு. எது அந்த இயந்திரம்? அந்த இயந்திரம் தான் இந்த குரு பரம்பரா.
If you receive the message by the Guru Parampara, the first Guru is Krishna, next Guru is Lord Brahma, next Guru is Narada, next Guru is Vyasa, next Guru is Madhyacharya, and so many others, and they are branches.
குரு பரம்பராவால நீங்க அந்த செய்தியை பெற்றுக் கொண்டீர்கள் என்றால், முதல் ஆதி குரு கிருஷ்ணர், அடுத்த குரு பிரம்மா, அடுத்த குரு நாரதர், அடுத்த குரு வியாசதேவர், அடுத்த குரு மத்வாச்சாரியா, இது மாதிரி நிறைய மற்ற பிரிவுகளும் இருக்கு. இவ்விதமாக சைத்தன்ய மகாபிரபு, அடுத்து கோஸ்வாமிகள், அடுத்து ஸ்ரீனிவாச ஆச்சாரியர், நரோத்தம தாஸ் தாக்கூர், இவ்விதமாக இந்த பரம்பரை வந்து கொண்டிருக்கு. அதனால இதுதான் அந்த இயந்திரம். எப்படி இந்த இயந்திரம் சரியானதுன்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும்? ஆமா, இது சரியானதுதான். எப்படி இது சரி? நீங்க அதை சோதிச்சு பார்க்கலாம், அதை ஒப்பிட்டு பார்க்கலாம்.
So the same machine is being broadcast in the Krishna consciousness movement.
ஆதி இயந்திரமான பகவத்கீதை சொல்லுது, கிருஷ்ணர் சொல்றார், சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜா. இப்ப அதே செய்திய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமும் பிரச்சாரம் செய்யுது. நாங்க என்ன பேசுறோம்? நாங்க பேசுறதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க கிருஷ்ணர்கிட்ட சரணடைங்க.
If you keep the word, the vibration of the machine, the same, then it is the same machine. You get the correct information.
இது அதே இயந்திரம் இல்லையா? நீங்க அதே வார்த்தைகளை உபயோகிக்கும் போது இந்த இயந்திரத்தோட அதிர்வு அதே மாதிரி இருக்கும். அப்ப இது அதே இயந்திரம் தான், உங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கும்.
Krishna is speaking about himself, about his abode, about the spiritual world, the activities. Krishna is speaking everything in the Srimad Bhagavad Gita.
Krishna, அவரை பற்றிய, அவருடைய லோகத்தை பற்றி, ஆன்மீக உலகத்தை பற்றி, அவரது செயல்களை பற்றி எல்லாத்தையுமே பகவத்கீதையில கிருஷ்ணர் பேசுறார். தேவையில்லாம நம்ம எதையும் மாற்ற வேண்டியதே இல்லை. நம்ம எப்படி இப்ப பகவத்கீதை உண்மை உருவில் வழங்குறோமோ அதே மாதிரி நம்ம வழங்கும் போது அதே இயந்திரம் இருக்கு, உங்களுக்கு எல்லா தகவலும் கிடைக்கும்.
Radio machine, the message from far distant place. Similarly,
அதுல ஒரு சிரமமும் இல்ல. இப்ப எப்படி இப்ப இருக்கிற இந்த வானொலி இயந்திரத்தின் மூலமா ரொம்ப தூரத்துல இருந்து உங்களுக்கு தகவல்கள் கிடைக்குது, அது போல
you can get all the information of the spiritual world by the proper machine.
ஆன்மீக உலகத்தை பத்தின தகவல்களையும் முறையான இயந்திரத்தின் மூலமா நீங்க பெற முடியும். பரம்பரா வழியாக அங்கீகரிக்கப்பட்ட குருவின் சீட தொடர் மூலமாக இந்த பகவத்கீதை பெறப்பட்டது. இது சிரமமானதே இல்லை.
சனாதன கோஸ்வாமி இஸ் ரிசீவிங் தி மெசேஜ் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் த்ரூ தி எக்ஸிஜென்சி ஆஃப் லார்ட் சைதன்ய மகா.
சனாதன கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவோட அவசர தேவையின் மூலமாக ஆன்மீக உலக செய்தியை பெறுகிறார்.
So the teachings of Lord Chaitanya Mahaprabhu is there. Chaitanya Charitamrita is there.
அதனால சைத்தன்ய மகாபிரபுவோட போதனைகள் இருக்கு, சைத்தன்ய சரிதாமிரதம் இருக்கு.
If you study scrutinizingly Chaitanya Mahaprabhu's teaching to Sanatana Goswami, then you also get the message.
சனாதன கோஸ்வாமிக்கான சைத்தன்ய மகாபிரபுவோட போதனைகளை ரொம்ப நுணுக்கமாக நீங்களும் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அப்ப நீங்களும் அதே இயந்திரத்தை அடையறீங்க. இதுல கஷ்டமே கிடையாது. உங்களுக்கு அந்த இயந்திரம் கிடைச்ச உடனே அதை எப்படி முறையா கையாள்வதுன்றது உங்களுக்கு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு எல்லா தகவல்களும் கிடைக்குது. இதுல கஷ்டமே இல்லையே. எப்படி அந்த இயந்திரத்தை முறையா கையாள்வது அப்படின்றத அவரே உதாரணமா நமக்கு சனாதன கோஸ்வாமி தனிப்பட்ட முறையில் செயல்படுத்தி காட்டுறார். அதாவது அவர் சைத்தன்ய மகாபிரபுவை மிக பணிவோடு அணுகிறார். அவருடைய கடந்த கால நிலையை பற்றி எல்லாம் அவர் கர்வப்படவே இல்லை. அவர் ஒரு மந்திரியா இருந்தார், பெரிய செல்வந்தரா இருந்தார், பிராமண குடும்பத்தில் பிறந்தார், இத்தியாதி இத்தியாதி அந்த மாதிரி எல்லாம். அவர் தன்னை மிகவும் பணிவோட வைத்துக் கொள்றார். நான் மிகவும் வீழ்ச்சி அடைந்தவன், வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்றது எனக்கு உண்மையிலே தெரியல, எது எனக்கு பிரயோஜனமானது பலனுள்ளதுன்றது எனக்கு தெரியல. அதுதான் உண்மையிலேயே எல்லாருடைய நிலையும். வாழ்க்கையோட இறுதி குறிக்கோள் என்னன்றது யாருக்குமே தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு, முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்சம் இந்த உடலோட நம்ம அனுபவிக்கலாம் புலன்களை, அதுதான் வாழ்க்கையோட பக்குவமான நிலைன்னு நினைக்கிறாங்க. பௌதிகமான படிப்பு இருக்கணும், ஒரு தொழில்நுட்பவாதியா அல்லது வேற ஏதாவது பௌதிக படிப்புனால நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடணும், குடிக்கணும், நல்லா அனுபவிக்கணும் உங்களுடைய புலன்களை, இதுதான் வாழ்க்கையின் பக்குவ நிலைன்னு நினைக்கிறாங்க.
But that is not the goal of life. Therefore, because that is not the goal of life, and we know that this is goal of life, therefore it requires the enlightenment from the bona fide spiritual mind.
இதுதான் உலகம் எங்கும் நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஆனா அது வாழ்க்கையோட குறிக்கோள் அல்ல. அதனாலதான் அது வாழ்க்கையோட குறிக்கோள் இல்லைன்றதுனால, வாழ்க்கையோட குறிக்கோள் இதுதான்றது உங்களுக்கு தெரியும்ன்றதால நமக்கு அந்த அறிவை போதிக்கிறதுக்காக அங்கீகரிக்கப்பட்ட குரு தேவைப்படுறாரு.
In order to learn the transcendental science, you must approach a bona fide spiritual master.
தத்விஜானார்த்தம் சகுரும் ஏவாவிகச்சேத். இதுதான் வேத உத்தரவு. அதாவது உன்னதமான அறிவை கற்றுக்கொள்றதுக்காக நீங்க அங்கீகரிக்கப்பட்ட குருவை அணுகியாக வேண்டும்.
சனாதன கோஸ்வாமி, although the most learned scholar, born of a Brahmin family, highly posted, opulent,
சனாதன கோஸ்வாமி மிகவும் கற்று அறிந்தவராக இருந்தாலும், பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், உயர்ந்த பதவியில செல்வந்தராக இருந்தாலும், அவர் மிகவும் பணிவோடு குருவை அணுகுகிறார். அதுதான் வழி. அவருடைய வாழ்க்கையிலே உதாரணமா நமக்கு அதை போதிக்கிறார். அதாவது குருவை அணுகாமல் நீங்க ஆன்மீக அறிவை எதையுமே அடைய முடியாது, அது சாத்தியம் இல்லைங்கிறார். அங்கீகரிக்கப்பட்ட குருவை நீங்க அணுகி அவருக்கு சேவை செய்யுங்க. தத்விதி பணி பார்த்தேன, முதல்ல அவர்கிட்ட சரணடைங்க, அதுக்கப்புறம் சேவையோட சேர்த்து கேள்வி கேளுங்க. நீங்கள் சேவை செய்து கொண்டிருக்கும் போது நீங்க சரியாக புரிந்து கொள்ளாத விஷயத்தை பற்றி கேள்வியாக எழுப்பலாம். இப்போ சனாதன கோஸ்வாமி சொல்ற, பௌதிக தளத்தில் நான் மிகவும் கற்றறிந்த ஒரு அறிஞனாக அறியப்பட்டிருந்தாலும்,
சனாதன
கோஸ்வாமி சைத்திர மகாபிரபுக்கு தெரிவிக்கிறார், கிராமிய விவகாரே கஹே பண்டிதா. இப்போ இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒரு முறை இருக்கு, ஒரு பிராமணரை பண்டிட் ஜின்னு அழைப்பாங்க. அது இன்னமும் நடத்தில இருக்கிற
விஷயம்தான்.
ஒரு பிராமணரை பண்டிட் ஜின்னு அழைப்பாங்க, ஒரு க்ஷத்ரியரை தாக்கூர் சாஹிப் அப்படின்னு அழைப்பாங்க, ஒரு வைஷ்யரை சேட் ஜின்னு அழைப்பாங்க, ஒரு சூத்ரரை சௌத்ரின்னு அழைப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே மரியாதை இருக்கு.
In Calcutta, Brahmin said, "You are pulling on chela." So somebody addressed him, "Pandit."
சனாதன கோஸ்வாமி பொய்யான பண்டிதர் அல்ல. இன்னைக்கு காலகட்டத்தில் நான் கல்கட்டாவில் பார்த்துருக்கேன், ஒரு பிராமணர் பூணூல் போட்டுட்டு ஒரு தள்ளு வண்டியை தள்ளிட்டு போறார், யாரோ வந்து அவரை பண்டிட் ஜின்னு கூப்பிடுறாங்க. அந்த மாதிரியான பண்டிட் ஜி அல்ல சனாதன கோஸ்வாமி. இவர் எந்த அறிவும் இல்லாம தள்ளுவண்டி தள்ளிட்டு போறார், ஆனா இவர பண்டிட் ஜின்னு கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி இல்ல, அவர் உண்மையிலேயே பண்டிதரா இருந்தார்.
My friend, my admirer, my assistant, my subordinate, they address me Pandit Ji, but actually I am not Pandit.
அவர் கற்றறிந்தவரா இருந்தார், ஆனா அவருக்கு அவருடைய நிலை தெரியும். அதாவது என்னுடைய நண்பர்கள், என்னை விரும்பக்கூடியவர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய உதவியாளர்கள் எல்லாரும் என்னை பண்டிதர்னு அழைக்கிறாங்க, ஆனா உண்மையிலேயே நான் பண்டிதன் அல்ல. அவர் சொல்றார், கிராமிய விவகாரே கஹே பண்டித சத்யகரே மானி அப்பனாரா ஹிதா ஹிதா கிச்சுனாஹி ஜானி. கிராமிய விவகாரே, கிராமிய அப்படின்னா சாதாரணமான விவகாரங்கள். அவங்க என்ன பண்டிட் ஜின்னு அழைக்கிறாங்க, ஆனா உண்மையிலேயே எனக்கு வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, என்னுடைய இயற்கையான நிலை என்னன்றதே எனக்கு தெரியல.
I do not know why the threefold miserable conditions of material existence is troubling. I do not want that.
Kayami kene amaya jayata patraya bhaudige irpin moovagayana dukkagaramana soolalgal yen enna thondaro pannadunu theriyala enakku adu viruppamum illa.
So this is the real position of everyone.
இதுதான் உண்மையிலேயே எல்லாருடைய நிலையமா இருக்கு. ஒருத்தன் பௌத்திகமா பெயரளவிலான இந்த கல்வித்துறை சார்ந்த படிப்பை படிச்சிருக்கலாம் கூட, ஆனா அவனுக்கு வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்றது தெரியல, ஏன் இந்த பௌதிக சூழலில் வைக்கப்பட்டான்றது தெரியலன்னா கேயாமி கேனாம ஜய தப
திரயா.
அவங்க முயற்சிக்கிறாங்க, தாபத்ரயா வாழ்க்கையோட துன்பங்கள் இருக்கு, நமக்கு தெரியும் வெப்பம் குளிர் எல்லாம் இருக்கு, அது ஆத்மிகா அது தெய்வீகா அது பௌதிகா இதெல்லாம் துன்பங்கள்ன்றது.
There are problems, birth, death, old age and disease. But we do not know from which source they are coming and they have been imposed upon us. And still we are proud of our heritage.
நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பிறப்பு இறப்பு வயோதிகம் வியாதி, அதுக்கான மூலம் எங்கன்றத நமக்கு தெரியல, அது நமக்கு திணிக்கப்படுது. இருந்தாலும் நம்ம நம்ம கல்வியை படிப்பை வச்சு ரொம்ப கர்வப்படுறோம். அதனாலதான் பக்தி வினோத் தாக்கூர் பாடுறார், ஜட வித்யா ஜடோமாயார வைபவசோமார பஜனே பாதா. அதாவது எந்த அளவுக்கு பெயரளவிலான இந்த பௌதிக முன்னேற்றத்தை அடையிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மாயாவோட இந்த வலையில சிக்கிக் கொள்றோம்.
অনিত্য সংসারে মোহ জন্মাইয়া জীবকে করে গাধা অনিত্য সংসার দিস মেটেরিয়াল অ্যাটমসফিয়ার ইট ইজ অনিত্য
অনিত্য সংসার ইন্দ ভৌতিক সূলালானது অনিত্যமானது
অনিত্য মিন টেম্পোরারি
অনিত্য என்றால் தற்காலிகமானது. தற்காலிகமா இருந்தாலுமே நம்ம இங்க ஒரு 50 வருஷத்துக்கோ அல்லது 100 வருஷத்துக்கோ நம்ம வாழ்றோன்னு வைங்க, இருந்தாலும் இந்த தற்காலிகமான வாழ்க்கை சூழலுக்காக சரி செய்யறதுக்காக எல்லா விஷயத்திலயும் நம்ம மும்முரமா இருக்கோம். எல்லாருமே மும்முரமா இருக்காங்க. எப்படி நம்ம வீட்டை கட்டலாம், எப்படி நமக்கு வங்கியில நல்ல இருப்பு இருக்க முடியும், எப்படி நம்ம ஒரு நல்ல பாதுகாப்பான பிரஜையா இருக்கிறது, இந்த விதத்துல அந்த விதத்துல எத்தனையோ பிரச்சனைகளால நம்ம ரொம்ப தர்ம சங்கடப்படுறோம். ஆனால் எந்த நேரத்திலையும் எந்த சமயத்திலையும் நமக்கு அறிவிப்பு வரலாம், இந்த இடத்த நீங்க காலி பண்ணுங்க, நம்ம அதை செஞ்சாகணும். ஆனா அதை பத்தி நம்ம கொஞ்சம் கூட அக்கறை கொள்றதே இல்லை. அசன்அபி, இந்த உடலானது அசன்அபி, இது நிரந்தரமா இருக்க போறது இல்ல. இது தற்காலிகமானது, ஆனா எப்பொழுதுமே இது தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கு. அதி ஆத்மிக, அதி பௌதிக, அதி தெய்வீக மூவகையான துன்பங்கள் எப்பொழுதுமே இருக்கு. அதனால பாகவத என்ன சொல்லுதுன்னா, நம்ம பைத்தியம் பிரமத்த குருத்தே விகாரமா, நம்ம இந்த புல இன்பத்துக்காக எல்லா வகையான குறும்புத்தனமான செயல்களையும் செய்துட்டு இருக்கோம். வெறும் புல இன்பத்துக்காகவே டன் கணக்கான பசு மாமிசங்கள் நாக்கூட திருப்திக்காக மட்டுமே விற்கப்படுது. அந்த நாக்கு வறண்டு போகும்போது அதுக்கு இந்தியாவில் எல்லா இடத்துலயுமே உங்க நாட்டிலையும் கூட ஒரு பெரிய வியாபாரம் என்னன்னா சிகரெட், அதுக்கு தேவையே கிடையாது. ஆனா வெறுமனே தற்காலிகமான இந்த நாக்கோட திருப்திக்காக இவ்வளவு பெரிய வியாபாரம் நடக்குது. இது வெறும் பாவகரமான செயல். இந்த நாட்டில் இந்த மாதிரி அரசாங்கமே கிடையாது. உங்க நாட்டில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம், ஒவ்வொரு அந்த சிகரெட் பேக்கெட்லயும் என்ன எழுதியிருக்கு, இது உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடியது. என்ன அது சொல்லியிருக்கு? ஆமா ஆமா, மருத்துவர்களுடைய எச்சரிக்கை இருக்கு. அதுல வந்து இந்த சிகரெட் பிடிக்கிறது உடல் நலத்துக்கு ரொம்ப தீங்கானதுன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்கறாங்க. ஆமா, அந்த எச்சரிக்கை இருக்கு, ஆனாலும் புகை பிடிக்கிறான். ஏன் பிரமத்தா, அது விகாரமா, இது உடம்புக்கு நல்லது இல்லைன்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட ஒவ்வொரு சிகரெட் பேக்கெட்லயும் அந்த எச்சரிக்கை இருக்கு. ஆனாலும் அவன் அதுக்கு அந்த பீடியோ சிகரெட்டோ குடிக்கிறதுல பைத்தியமா இருக்கான். ஹே குருத்தே விகாரமா, அது தடை செய்யப்பட்டிருந்தாலுமே கூட அவன் இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறான். பாருங்க பாகவதத்துல எவ்வளவு வெளிப்படையா எழுதப்பட்டிருக்கு, நூனா பிரமத்தா குருதே விகாரமா. பிரமத்தா, இந்த பைத்தியம் பிடித்தவர்கள்லாம் இந்த பாவ செயல்களை திரும்பவும் வலியுறுத்தி செய்துகிட்டே இருக்காங்க. நூனா பிரமத்தா குருதே விகாரமா, ஏன் எதேந்திரிய பிரீத்தே ஆப்ரணோதி, இந்த புலன்களுடைய திருப்திக்காக மட்டுமே. கிருஷ்ணருடைய திருப்திக்காக இல்ல, கிருஷ்ணருடைய திருப்தின்றது நீங்க இந்த எல்லா அபத்தங்களையும் விட்டுட்டு அவரிடத்துல சரணடையணும்ன்றது
தான்.
கிருஷ்ணருக்கு சரணடைறதுக்கு பதிலா இந்த பீடி சிகரெட்ட சரணடைறாங்க. ஆமா இதுதான் நடந்துட்டு இருக்கு. நூனாம் பிரமத்த குருத்தே விகாரமா எதேந்திரிய பிரீத்தே ஆப்ரணோதி. ரிஷபதேவர் சொல்றார், இதுதான் என்னுடைய ஆலோசனை. நசாது மன்னே, எனதருமை நண்பர்களே, நீங்க ரொம்ப தப்பான விஷயம் செய்யறீங்க. நசாது மன்னே எத்த ஆத்மனோயம் அசனபி கிளேஷத ஆசதேகா. ஆத்மனா, இந்த ஆத்மாவானது தூய்மையானது, ஆனா நீங்க இந்த பீடி சிகரெட் எல்லாம் குடிக்கணும்னு விரும்புறதால உங்களுக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு. அப்படி இல்லன்னா ஆத்மா தூய்மையானது. அப்படின்னா ஏற்கனவே நமக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கிறது, இப்ப இருக்கிற இந்த சூழல்ல கிளேஷதா, எப்பொழுதுமே அது நமக்கு துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கு. இப்ப மறுபடியும் நீங்க பாவ செயல்கள் செய்து இன்னொரு பௌதிக உடலை அடைய முயற்சிக்கிறீங்க, அது நல்லது இல்ல. இது நல்லதே இல்ல. நசாது மன்னே எத ஆத்மனோயம் கிளேஷதா, உங்களுக்கு ஏற்கனவே இந்த அனுபவம் இருக்கு, ஆனால் உங்களது முந்தைய தகாத செயல்களின் விளைவா இந்த உடல் கிடைச்சிருக்கு. அது எப்பொழுதுமே வலியை துக்கத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இருந்தாலும் நீங்க அதே பாவ செயல்களை செய்து இன்னொரு ஜட உடலை அடைஞ்சு அனுபவிக்கலாம்னு பாக்குறீங்க. கிருஷ்ணர் உங்களுக்கு கொடுப்பார். சிறிதளவு உங்களுக்கு பௌதிக ஆசைகள் இருந்தாலுமே கூட அதுவரைக்கும் கிருஷ்ணர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து சரி இன்னொரு உடலை எடுத்து நீ அனுபவிக்க முயற்சி செய். ஆனா நம்ம முட்டாள்களா இருக்கிறதால நமக்கு இந்த பௌதிக உடலை ஏற்கிறதுனாவே அது எல்லா துன்பத்துக்கு காரணமா இருக்கும் அப்படின்றத தெரியாம இருக்கும்.
ஜன்ம கர்மம் திரும்பி ட்ரை பண்ணிருக்கேன் கிருஷ்ணா.
அதனாலதான் கிருஷ்ணன் சொல்றார், என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய், ஜன்ம கர்மமே திவ்யம். நீ கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சி செய், அதனுடைய பலன் என்னன்னா தக்துவா தேகம் புனர்ஜன்ம நைத்தி. அதுக்கப்புறம் பௌதிக உடலே இருக்காது. இதுதான் கிருஷ்ண பக்தி இயக்கம். மக்களுடைய இந்த அபத்தமான பழக்கங்கள் எல்லாம் நாங்க நிறுத்த விரும்புறோம். தகாத பாலுறவு, போதை பழக்கம், சூதாட்டம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. யாருங்க பேசுறாங்க? பேசாதீங்க. அதனால இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தோட ஒரே பிரச்சாரம் என்னன்னா, மனிதனை இந்த துக்ககரமான சூழலில் இருந்த இன்னொரு பௌதிக வாழ்க்கையில அவன் வீழ்ச்சி அடையாம காப்பாத்துறது
தான்.
ஆனா அதே சமயத்துல ஆனந்தமயமான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, மீண்டும் பகவானுடைய திருநாட்டுக்கு அழைச்சிட்டு போறது தான். தக்த்வா தேகம் புனர்ஜன்ம நயத்தி மாமேதி கௌந்தேயா. மிக்க நன்றி.